வெல்கம் டு வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
The last couple of sessions we were looking at the first sin that was committed outside the Garden of Eden.
ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே நடந்த பாவத்தை குறித்து ஒரு சில நிகழ்ச்சிகளாக சிந்தித்து வருகிறோம்.
Like it says in 1 Corinthians 10, these things are written for our instruction.
இவைகள் எல்லாம் நம்முடைய திருஷ்டாந்தங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
So that we don't make the same mistakes that these people made.
இவர்கள் செய்த அதே தவறுகளை நாம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான்.
We can learn something from Abel, we can learn something from Cain.
ஆபேலின் இடத்திலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும், காயின் இடத்திலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும்.
We saw that jealousy was what led Cain to murder.
பொறாமை தான் காயினை கொலை செய்ய வைத்தது என்று பார்த்தோம்.
And it's jealousy that led the Pharisees to murder Jesus.
பொறாமை தான் பரிசேயர்களும் இயேசுவை கொலை செய்ய வைத்தது.
And it's jealousy that makes a lot of Christians today use their tongues to destroy other Christians.
மற்ற கிறிஸ்தவர்களை கெடுப்பதற்காக அநேக கிறிஸ்தவர்கள் பொறாமையினாலே தான் தங்களுடைய நாவை பயன்படுத்துகிறார்கள்.
So we got to be very very careful of jealousy.
ஆகவே நாம் பொறாமையை குறித்து மிகுந்த எச்சரிப்புள்ளவர்களாக இருக்க
வேண்டும். I want to show you one more verse in this connection, and that's in James and chapter 3.
இது சம்பந்தமாக இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 3 அதிகாரம்
verse 16.
16 வசனம்.
Jealousy is very closely connected here with selfish ambition.
தன்னல நோக்கத்துக்கும் பொறாமைக்கும் மிகுந்த நெருக்கம் உண்டு.
Because it's when I'm selfishly ambitious that I become jealous of somebody else who's better than me.
நான் தன்னலமுள்ள அபிலாஷியுடையவனாக இருந்தால் மற்றவர்களை காட்டிலும் நான் தான் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவனாக இருப்பேன்.
And here it says in verse James 3:16 that wherever there is jealousy and selfish ambition, there is disorder and every evil thing.
16 வசனத்திலே வாசிக்கிறோம், வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சைகளும் உண்டு.
Such a person may be very clever.
அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மிகுந்த புத்திசாலியாக இருக்கலாம்.
Verse 15 says it's a cleverness that comes from the demons.
15 வசனத்திலே அது பேய்த்தனத்துக்கு அடுத்ததான ஞானமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
There is a cleverness that can come from demons, and the proof of it, it makes you jealous of other people.
பிசாசினிடத்திலிருந்து ஒரு ஞானம் வருகிறது, அதனுடைய அத்தாட்சி அது மற்றவர்கள் மீது உங்களை பொறாமை கொள்ள செய்கிறது.
But in the wisdom that comes from above, verse 17, there is no jealousy.
ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானத்திலே பொறாமை இல்லை.
There is a peace and a gentleness about it.
அங்கே சமாதானமும் இணக்கமும் இருக்கிறது.
So jealousy is something we are seriously warned about right from Genesis 4 onwards.
ஆகவே ஆதியாகமம் 4 முதல் அதிகாரம் முதற்கொண்டு பொறாமையை குறித்து நாம் அதிகமாக எச்சரிக்கப்படுகிறோம்.
Another thing we see here is that before Cain went further into sin, God spoke to him.
காயின் தொடர்ந்து இன்னுமாய் பாவத்துக்குள்ளாக போவதற்கு முன்பதாகவே தேவன் காயினோடு கூட பேசினார்.
God doesn't force anybody.
தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை.
Even to avoid sin.
பாவத்தை தவிர்க்கிற காரியத்திலே கூட
he warns a person.
ஒரு நபரை தேவன் எச்சரிக்கிறார்.
He won't stop a person from sinning.
ஆனால் பாவம் செய்வதிலிருந்து தேவன் தடுத்து நிறுத்த மாட்டார்.
God knew what Cain had planned in his heart.
காயின் தன்னுடைய இருதயத்தில் என்ன தீர்மானித்திருந்தான் என்பதை தேவன் அறிவார்.
To kill that godly person called Abel, his younger brother.
அவனுடைய இளைய சகோதரனாகிய தேவபக்தியுள்ள ஆபேலை கொல்லும்படியாய் அவன் இருதயத்திலே எத்தனைத்தான்.
And God saw it in his heart and said, be careful.
அவனுடைய இருதயத்திலே அதை பார்த்து விட்டு நீ ஜாக்கிரதையாக இருந்து
எச்சரித்தான். Sin is crouching at your door.
உன்னுடைய வாசப்படியிலே பாவம் படுத்திருக்கிறது.
Genesis 4:7.
ஆதியாகமம் 4:7.
Sin's desire is to rule you.
பாவத்தினுடைய ஆசை உன்னை ஆண்டு கொள்ள வேண்டும்.
You must master it.
ஆனால் நீ அதை ஆண்டு கொள்ள வேண்டும்.
Drive out this jealousy.
இந்த பொறாமையை விட்டு அகற்று.
But it says here Cain did not listen.
ஆனால் காயின் அதற்கு செவி கொடுக்கவில்லை என்று வாசிக்கிறோம்.
The very next thing you read in Genesis 4:8.
ஆதியாகமம் 4 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கிற அடுத்த காரியம்.
He goes to his brother.
அவன் தன் சகோதரனிடத்தில் போகிறான்.
And spoke with him.
அவனுக்கு அவனிடத்தில் பேசுகிறான்.
And they went out into the field.
வயலுக்கு போகிறார்கள்.
And Cain probably took a big stone and smashed Abel's head.
காயின் ஒரு பெரிய கல்லை எடுத்து ஆபேலின் தலையை நசுக்குகிறான்.
Just after God spoke to him.
தேவன் பேசின உடனே நடக்கிறது.
How sad.
எவ்வளவு துக்கமான காரியம்.
When God speaks to you in your conscience.
உன்னுடைய மனசாட்சியில தேவனோடு கூட பேசும்போது.
He is warning you against a serious calamity that lies ahead of you.
ஒரு கொடூரமான ஒரு அசம்பாவிதம் உனக்கு முன்பாக இருக்கிறது என்பதை குறித்து தேவன் எச்சரிக்கிறார்.
He won't stop you from doing evil.
அந்த தீமையை செய்வதிலிருந்து உன்னை தடுத்து நிறுத்த மாட்டார்.
All scripture we read, God doesn't stop people from doing evil.
வேதம் முழுவதுமாய் நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால் தீமையை செய்வதிலிருந்து தேவன் தடுத்து நிறுத்துகிறவர் அல்ல.
He did not stop Cain from killing Abel.
ஆபேலை கொலை செய்வதிலிருந்து காயினை தடுத்து நிறுத்தவில்லை.
He did not stop people from killing his prophets in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்வதிலிருந்து யாரும் தடுத்து நிறுத்தவில்லை.
He did not stop people from killing Jesus or the apostles.
இயேசுவையோ அப்போஸ்தலரையோ கொலை செய்வதிலிருந்து இயேசு தேவன் தடுத்து நிறுத்தவில்லை.
But if you are a person who comes to him, he will warn you.
ஆனால் நீ தேவனிடத்திலே வருகிற ஒரு நபரா இருந்தால் அவர் உன்னை எச்சரிப்பார்.
He first warns us through our conscience.
முதலாவது நம்முடைய மனசாட்சியின் மூலமா நம்ம
எச்சரிக்கிறார்.
அதற்கு செவி கொடுக்கவில்லையானால்
then we lose that sensitivity, then God stops warning you altogether.
அந்த உணர்வையும் நாம் இழந்து விடுவோம். அதற்கு பிறகு தேவன் எச்சரிப்பதையும் நிறுத்தி விடுவார்.
But if you are born again,
ஆனால் நீ மறுபடியும் பிறந்தவனா
இருந்தால் he will speak to you through his Holy Spirit as well.
தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கூட பேசுவார்.
Through God's word,
தேவனுடைய வார்த்தையின் மூலமாக
பேசுவார். Through another brother who is discerning and who loves you,
உன்னை நேசிக்கிற பகுத்தறியக்கூடிய வரமுள்ள சகோதரன் மூலமாக பேசுவார்.
In the sphere of my responsibility,
என்னுடைய பொறுப்பு இருக்கக்கூடிய வட்டத்திலே
I have gone to a number of brothers at different times.
நான் பல சமயங்களிலே பல சகோதரர்களிடத்திலே போய் இருக்கிறேன்.
And said to them,
அவர்களிடத்திலே சொல்லி இருக்கிறேன்,
Brother, I sense something is wrong with you.
சகோதரனே, உன்னிடத்தில் ஏதோ தவறு இருக்கிறது போல
உணர்கிறேன். I don't know what it is. God hasn't shown it to me.
தேவன் அது என்ன என்று எனக்கு காண்பிக்கவில்லை. ஆனால் என்ன என்று எனக்கு தெரியாது.
I can see in your voice and in your face something is wrong.
ஆனால் உன்னுடைய வாயின் வார்த்தைகளிலிருந்தும் உன்னுடைய முகத்திலிருந்தும் ஏதோ தவறு இருக்கிறது என்று
உணர்கிறேன்.
ஆகவே ஜாக்கிரதையாக இரு.
Most of them have not listened to me just like Cain didn't listen to me.
காயின் எப்படி செவி கொடுக்கவில்லையோ அதே போல நான் சொல்லியும்
And they've fallen away.
அவர்கள் விழுந்து விட்டார்கள்.
Fallen away from God.
தேவனிடத்திலிருந்து விழுந்து
Grace has departed from their life.
அவருடைய வாழ்க்கையிலிருந்து கிருபை போய் விட்டது.
And they've gone into all types of evil.
அவர்கள் எல்லாவிதமான தீமைகளையும் செய்ய போய்
விட்டார்கள். And most of them have lost their salvation.
அதில் அநேகர் தங்கள் இரட்சிப்பை விழுந்து விட்டார்கள்.
Exactly like Cain.
காயினைப் போலவே தான்.
God speaks to us.
தேவன் நம்மோடு கூட பேசுகிறார்.
Because he loves us, he speaks to us.
அவர் நம்மை நேசிக்கிறபடி நம்மோடு கூட பேசுகிறார்.
Through his servants.
தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக நம்மை எச்சரிக்கிறார்.
His word.
தம்முடைய வார்த்தையின் மூலமாக
Holy Spirit
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக
in a meeting
கூட்டங்களின் மூலமாக
and if we don't listen
நாம் அதற்கு செவி கொடுக்கவில்லை
we still go and do what we know is wrong
நாம் தவறு என்று செய்த பிறகும் நாம் போய் செய்வோமானால்
then we have to face the consequences of it
நாம் அதனுடைய விளைவுகளை சந்தித்தே ஆக வேண்டும்
the Bible says to whom more is given more is required
அதிகம் கொடுத்தவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்று வேதம் சொல்கிறது
Cain's responsibility would have been less if God had not spoken to him
காயினோடு கூட தேவன் பேசியிருக்காவிட்டால் அவனுடைய பொறுப்பு குறைவாக தான் இருந்திருக்கும்
but once God has spoken his responsibility increased
ஆனால் தேவன் அவனிடத்தில் பேசினபடினாலேயே அவனுடைய பொறுப்பு அதிகமாகி
விட்டது I have said to many people who have come to our church
எங்களுடைய சபைக்கு வருகிறவர்களுக்கு அநேகரிடத்தில் சொல்லி இருக்கிறேன்
the meetings
கூட்டங்களுக்கு வருகிறவர்களிடத்தில் சொல்லி இருக்கிறேன்
they are only visitors they come and attend the meeting and go away
சில சமயத்திலே பார்வையாளர்களாக வந்து கூட்டத்திலே வந்து பங்கு பெற்றுவிட்டு போய் விடுகிறார்கள்
because they don't commit themselves to our church we don't take a responsibility to correct them
engal sabaikku avargal thangalai mulmaiya oppukodukkadapadinale avargalai thiruthuvadharkuriya mulu porappiyum naangal
eduthukollum in the meeting
aanal kootathile avargalile solugiren
I say it's a very serious thing to come to a church where you hear God's prophetic word
devude thirukkathasamana vaarthaiye kekkakoodiya sabaikku varuvathu romba serious ana kaariyam
because at the end of the meeting
ennal kootathin mudivile
you will not be the same
நீ அதே போல இருக்க போவதில்லை
இம்பாசிபிள்
கூடாத காரியம்
you may spend one hour in the meeting but you cannot be the same at the end of the meeting
கூட்டத்திலே ஒரு மணி நேரம் செலவு செய்திருக்கலாம் கூட்டத்தின் முடிவிலே அதே போல நீ இருக்க
போவதில்லை at the end of the meeting you'll either be a better person or a worse person
கூட்டத்தின் முடிவிலே நீ சிறந்தவனாய் மாறுவாய் அல்லது மோசமானவனாய் மாறுவாய் இதிலே இரண்டு ஏது
ஒன்றா remain the same
நீ அதே போல இருக்க முடியாது
because now your responsibility is increased
ஏனென்றால் இப்பொழுது பொறுப்பு அதிகரித்து விட்டது
before you came to the meeting you hadn't heard those truths
கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பதாக அந்த சத்தியங்களை நீ கேட்கவில்லை
now you heard those truths
ஆனால் இப்பொழுது அந்த சத்தியங்களை கேட்கிறாய்
your responsibility is increased before God
இப்பொழுது தேவனுக்கு முன்பாக உன்னுடைய பொறுப்பு அதிகமாக இருக்கிறது
and now
இப்பொழுது
it's a question of whether you obey that word which God has spoken to you
இப்பொழுது தேவன் உனோடு கூட பேசியிருக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாயா இல்லையா என்பதுதான் கேள்வி
now in many churches it's only the voice of a man
அநேக சபைகளிலே தேவன் மனிதனுடைய வார்த்தை மட்டுமே கேட்கிறார்
the voice of a clever preacher
ஒரு நல்ல புத்திசாலி பிரசங்கியாருடைய வார்த்தை
கேட்கிறார் increase your responsibility
அதுனுடைய பொறுப்பை அதிகரிப்பதில்லை
but if you go to a church
ஆனால் நீ ஒரு சபைக்கு
போய் God is speaking through a man
ஒரு மனிதன் மூலமாய் தேவனே பேசுவார் என்றால்
your responsibility increases tremendously
அப்பொழுது அதிகமாக உன்னுடைய பொறுப்பு அதிகரிக்கிறது
so Cain's responsibility increased tremendously
ஆகவே காயினுடைய பொறுப்பு அதிகரித்து
and when he rejected that
அதை அவன் தள்ளிவிட்டு
rejected the voice of God
தேவ சத்தத்தை அவன் மறுதலித்து
was like showing his fist to God and saying I don't care what you say
தன்னுடைய கையை காண்பித்து ஆண்டவரே நீ சொல்வதற்கு நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்வது போல
we may think a believer can never talk like that to God
ஒரு விசுவாசி இப்படி தேவனிடத்தில் பேச மாட்டான் என்று நாம் எண்ணுகிறோம்
even a believer can do it
ஆனால் ஒரு விசுவாசி கூட அப்படி செய்ய முடியும்
how
எப்படி
when he hears a voice in his conscience
தன்னுடைய மனசாட்சியிலே ஒரு சத்தத்தை கேட்கிறான்
do this
இதை செய் என்று
and ask forgiveness
போய் மன்னிப்பு கேள்
go and set this right
போய் இதை சீர்படுத்த பண்ணு
and you don't do it
நீ இதை செய்யவில்லை
you don't do it for a whole day
அந்த நாள் முழுதும் நீ செய்யாம
இருக்கிறாய் you say I'll do it this evening or tomorrow
இன்னைக்கு சாயந்திரம் பார்த்துக்கொள்ளலாம் நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம்
What are you doing?
நீனா சரி
செய்கிறாய் showing your fist at God and saying I don't care what you say.
உன்னுடைய கரத்தை தேவனுக்கு காண்பித்து கையை நீட்டி நான் நீ சொல்வதை கவனிக்க மாட்டேன் என்று சொல்றாய்.
Do things when I feel like.
நான் எப்பொழுது உணர்கிறேனோ அப்பொழுது தான் செய்வேன் என்று சொல்றாய்.
I can't stop you from doing it.
நீ அதை செய்வதிலிருந்து நான் உன்னை நிறுத்த முடியாது.
But I can warn you, it's a very dangerous thing when you defy God like that.
இப்படி நீ தேவனை தூஷிப்பது மிகவும் ஆபத்தான காரியமாய் முடியும் என்பதை எச்சரிக்கிறேன்.
You will slide down very quickly.
நீ மிகவும் சீக்கிரமாய் பின்வாங்கி போவாய்.
Even if you finally save yourself from hell,
நீ கடைசியாக நரகத்திலிருந்து உன்னை ரட்சித்துக் கொண்டாலும் சரி,
your life will be a useless life.
உன்னுடைய வாழ்க்கையானது பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையாய் போய்விடும்.
Be very careful.
மிகவும் ஜாக்கிரதையாய்.
God speaks to you.
தேவன் உன்னோடு பேசும்போது
immediately. That's what we learn here.
And
so Cain took his brother out and killed him.
ஆகவே காயின் தன்னுடைய சகோதரனை வயலொலிக்கு கொண்டு போய் அவனை கொன்றான்.
Further into sin.
அவன் இன்னும் அதிக பாவத்துக்குள்ளாகி போய்விட்டான்.
God could have forsaken him.
தேவன் அவனை தள்ளிவிட்டிருந்திருக்கலாம்.
But he didn't.
ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை.
Again, we read God speaks to Cain.
தேவன் காயினோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம்.
And look what he asks.
அவன் என்ன கேட்கிறான் என்று பாருங்கள்.
It's just like he asked Adam.
ஆதாமை கேட்டது போலவே.
He asked Adam in Genesis 3:11, did you eat from the tree I told you not to eat?
நீ புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த மரத்தின் கனியை புசித்தாயா என்று ஆண்டவர் ஆதாமிடத்தில் கேட்கிறார்.
Was God asking for some information which he did not know?
ஆண்டவருக்கு தெரியாத ஒரு காரியத்தை இவனிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்கிறாரா? இல்லை.
He could have come to Adam and said, I know you ate from that tree.
நீ இந்த மரத்தின் கனியை புசித்தாய் என்று எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் ஒரே வார்த்தையில் சொல்லி இருந்திருக்கலாம்.
He didn't say that.
அவர் அப்படி சொல்லவில்லை.
Look how he comes.
எப்படி வருகிறார்
பார்த்தீங்களா? Have you eaten of that tree?
இந்த மரத்தின் கனியை புசித்த.
Why does God come like that?
ஏன் அப்படி தேவன் வருகிறார்?
Because he wants Adam to confess his sin.
என்றால் ஆதாம் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்று. அதே போல
தான் God says to Cain,
காயினை பார்த்து
ஆண்டவர், Where is Abel your brother?
ஆபேல் உம்முடைய சகோதரன் எங்கே?
Is the Lord asking for some information which he doesn't know?
ஆபேல் எங்கே இருக்கிறான் என்று தெரியாதபடி ஒரு தகவலுக்காக கேட்கிறாரா?
No.
இல்லை.
He wants Cain to confess his sin.
காயின் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்.
And the Lord waits for you to confess your sin from your own mouth.
நீயும் உன்னுடைய சொந்த வாயினாலே பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்.
Now Cain, you know, once you get into sin, you just keep on rolling down the slope and keep on sinning more and more.
ஒருமுறை பாவத்திலே விழுந்து விட்டால் தொடர்ந்து அந்த பாவத்திலே புரண்டு 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 அதிகமாய் பாவம் செய்து கொண்டே இருப்பாய்.
You are jealous first.
முதலாவது பொறாமை
வருகிறது.
கொலை செய்கிறாய்.
Then God asks you something.
தேவன் உன்னை கேட்கிறார்.
And you tell a lie.
நீ பொய் சொல்கிறாய்.
You say, I don't know.
எனக்கு தெரியாது என்று சொல்கிறான்.
What a lie. Imagine telling a lie to God.
தேவனிடத்திலே பொய் சொல்வதை கற்பனை செய்து கொண்டு பாருங்கள்.
What a fool a person becomes to think that he can hide something from God.
தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை மறைக்கலாம் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு எவ்வளவு ஒரு மனிதன் முட்டாளாக இருக்க முடியும்?
If you think you can hide something from God, you must be one of the biggest fools in the universe.
தேவனிடத்திலிருந்து ஒன்றை நான் மறைத்து விடுவேன் என்று நீ எண்ணுவாய் என்று சொன்னால் அந்த சராசரத்திலே நீ ஒரு பெரிய புத்தியனாய் இருக்கிறாய்.
Cain was one of the biggest fools.
காயின் புத்தியனிலே பெரிய புத்தியன்.
To think that he could hide from God.
தேவனிடத்திலிருந்து நான் ஒன்றை மறைக்கலாம் என்று எண்ணுவதற்கு எனக்கு தெரியாது.
As if God did not see the whole thing that he did to Abel.
அவன் ஆபேலை கொன்ற காரியங்கள் எல்லாம் தேவன் பார்க்காதது போல அவன் சொல்கிறான்.
And he asks this question.
இந்த கேள்வியை கேட்டு,
Am I my brother's keeper?
நான் என் சகோதரனுக்கு காவலாளி.
His whole attitude.
அவனை முழு மனப்பான்மை
பாருங்க. I couldn't care less for my brother.
நான் போய் என் சகோதரனுக்கு கரிசி
பாருங்க. He'll take care of himself.
அவன் தான் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள
வேண்டும். Am I my brother's keeper?
நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ?
And then the Lord says, I know everything.
ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு எல்லாமே தெரியும்.
What have you done, Cain?
காயினன் என்ன செய்தாய்?
I warned you.
நான் நிச்சயத்தை.
Sin was crouching at your door.
பாவம் வாசற்படியிலே
படுத்திருக்கிறது.
அதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன்.
Instead of conquering it,
அதை மேற்கொள்வதற்கு பதிலாக
you rejected my voice.
நீ என் சத்தத்தை தள்ளிவிட்டாய்.
You opened the door.
கதவை திறந்து விட்டாய்.
And the tiger came in.
புலி உள்ளே வந்து விட்டது.
And captured you.
அது உன்னை பிடித்து விட்டது.
The tiger didn't destroy Abel, it destroyed you, Cain.
ஆபேலை கொலை செய்யவில்லை, உன்னை அது கெடுத்து விட்டது, காயினே.
When we sin against a brother,
ஒரு சகோதரனுக்கு விரோதமாய் நாம்
பாவம் செய்கிறோம்.
நாம் அந்த சகோதரனை நம்மை நாமே கெடுத்துக்
கொள்கிறோம். When Cain killed Abel, whom did he destroy?
காயின் ஆபேலை கொலை செய்த பொழுது அவன் யாரை கெடுத்தான்?
Abel went to heaven.
ஆபேல் பரலோகத்துக்கு போய்விட்டான்.
Cain only sent him to heaven, that's all.
காயின் அவனை பரலோகத்துக்கு அனுப்பினான், அவ்வளவுதான்.
But what happened to Cain?
அவன் காயினுக்கு என்ன
நடந்தது? Destroyed himself.
அவன் தன்னைத்தானே கெடுத்துக்கொண்டான்.
And he destroyed his children.
தன்னுடைய பிள்ளைகளையும்
and his grandchildren.
பேரப்பிள்ளைகளை.
And his whole seed.
தன்னுடைய முழு சந்ததியும்.
Finally we read in the flood that the entire race of Cain was wiped out.
கடைசிலே அந்த நோவாவின் வெள்ளத்தில் நோவா காலத்தில் நடந்த வெள்ளத்திலே முழு மனித வர்க்கமும் துடைத்து போடப்பட்டது.
There is no descendant of Cain in the world today.
இன்றைக்கு காயினுடைய சந்ததி யாருமே இல்லை.
What a sad thing.
ஒரு துக்கமான விஷயம்.
That God wipes out a whole generation.
முழு சந்ததியும் தேவன் அழித்து போடுகிறார்.
Whole line.
அந்த முழு
wipes out completely.
சந்ததியும் தேவன் முழுமையாய் அழித்து போடுகிறார்.
Why? Because the man was not willing to acknowledge his sin.
ஏனென்றால் அந்த மனிதன் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ள மனமில்லை.
Even at this point, if Cain had come to the Lord and said, Lord, I'm sorry I allowed this jealousy to master me.
இந்த கட்டத்திலே கூட ஆண்டவரே என்னை மன்னித்துடுங்கள், பொறாமையினாலே கொலை செய்து
விட்டேன்.
ஆண்டவரே என் சகோதரனை கொலை செய்து விட்டேன் என்று மன்னிப்பு
கேட்டிருந்தால் Can a murderer be forgiven?
ஒரு கொலைகாரன் மன்னிக்கப்பட முடியுமா?
The one who hung on the cross next to Jesus had probably murdered more people than Cain.
காயினை காட்டிலும் அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த கள்ளன் அதிகம் பேரை கொலை செய்திருக்கலாம்.
Cain killed one person.
Cain ஒருவனை தான் கொன்றான்.
That thief and murderer on the cross had killed many.
ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கள்ளன் கொலைகாரன் அநேகரை கொன்றிருக்கிறான்.
How did he go to heaven?
அவன் எப்படி பரலோகத்துக்கு போனான்?
Because he acknowledged his sin.
ஏனென்றால் அவன் தன் பாவத்தை
ஒத்துக்கொண்டான். Anybody can be forgiven.
யார் வேண்டுமானாலும் மன்னிக்கப்பட முடியும்.
Any sin can be forgiven.
இந்த பாவமும் மன்னிக்கப்பட முடியும்.
Except the sin which you will not confess.
ஆனால் நீ அறிக்கை செய்யாத பாவங்களை தவிர எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட முடியும்.
Sin which will not be forgiven is the sin you don't confess to God.
நீ அறிக்கையிடாத பாவங்கள் தான் தேவனால் மன்னிக்கப்பட முடியாது.
So Cain's sin was not forgiven.
ஆகவே காயினுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை.
He did not confess and say, Lord, I did something wrong.
ஆண்டவரே தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்யவில்லை.
And God says,
ஆண்டவர் சொல்கிறார்,
The voice of your brother's blood is crying to me from the ground.
உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து சத்தமிடுகிறது.
You know, whenever you harm another human being,
எப்பொழுது நீ இன்னொரு சக மனிதனுக்கு தீமை செய்கிறாயோ,
that evil cries out to God for revenge.
தீமை பழிவாங்கும்படிக்காய் தேவனை நோக்கி கதறுகிறது.
Because God is a just God.
ஏனென்றால் தேவன் நீதியுள்ள தேவன்.
There are a lot of evils done in the world which never get taken into human courts because people escape with bribery and corruption.
இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிறைய குற்றங்களுக்கு நீதி கிடைப்பதில்லை. ஏனென்று சொன்னால் ஜனங்கள் லஞ்சத்தை கொடுத்து தாங்கள் செய்த காரியங்களை மறைத்து விடுகிறார்கள்.
But there is one court they cannot escape and that is God's court.
ஆனால் ஒரு கோர்ட் இருக்கிறது மக்கள் தப்ப முடியாது, அதுதான் தேவனுடைய வழக்கு மன்றம்.
We cannot escape that.
நாம் அதற்கு தப்ப முடியாது.
And Cain could not escape that.
காயினும் அதனை அதற்கு தப்ப முடியவில்லை.
His Abel's blood was crying out from the ground.
ஆபேலுடைய ரத்தம் பூமியிலிருந்து சத்தம் போடுகிறது.
Take revenge for me. Take revenge for me, oh God.
தேவனே எனக்கு பதில் பழிவாங்கும், எனக்கு பதில் பழிவாங்கும்.
And everybody who has been harmed by anyone, whatever that person has suffered is crying out to God, please take revenge, you are a just God.
எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீமை செய்கிறானோ அந்த தீமையானது தேவனே பழிவாங்கும் என்று தேவனை நோக்கி சத்தமிடுகிறது.
Please remember this.
இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Every person you have harmed in your life,
உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தீமை செய்த ஒவ்வொரு மனிதனும்
harm is crying out to God till you go and settle it with that person.
நீ அதை சரி செய்யும் வரைக்கும் அந்த தவறு தேவனை நோக்கி சத்தமிடுகிறது.
When Zacchaeus cheated people,
சகேயு ஜனங்களை ஏமாற்றின பொழுது,
that was crying out to God till Zacchaeus went and repaid that money.
சகேயு அந்த பணத்தை திருப்பி செலுத்தும் வரைக்கும் அந்த பணம் ஏமாற்றிய பணம் தேவனை நோக்கி சத்தமிட்டுக் கொண்டது.
Cheated somebody,
யாரையாவது ஏமாற்றி இருக்கிறாயா?
That is crying out to God till you go and settle it.
அதை நீ சரி செய்யும் வரைக்கும் அது தேவனை நோக்கி சத்தமிட்டுக் கொண்டே இருக்கும்.
And now see what God says to Cain.
இப்பொழுது காயினுக்கு தேவன் என்ன சொல்கிறார்
என்று பாருங்கள்.
11.
Genesis 4:11.
ஆதியாகமம் 4:11.
Cursed from the ground which has opened its mouth to receive your brother's blood from your hand.
உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய்.
God did not curse Adam.
தேவன் ஆதாமை சபிக்கவில்லை.
We read there he cursed the serpent in Genesis 3:14.
ஆதியாகமம் 3:14 அந்த சர்ப்பத்தை தேவன் சபித்தார்.
But he never cursed Adam.
ஆதாமை சபிக்கவில்லை.
He only cursed the ground in Genesis 3:17.
ஆதியாகமம் 3:17 அந்த பூமியை தான் சபித்தார்.
But when it came to Cain,
அது காயினுடைய காரியம்.
See what it says.
இங்க என்ன சொல்லப்படுகிறது பாருங்க.
You are cursed.
நீ சபிக்கப்பட்டிருப்பாய்.
That's the first time in human history that God cursed a man.
மனித வர்க்கத்திலே தேவன் மனிதனை சந்தித்த முதல் சம்பவம் இங்கே தான் இருக்கு.
Cain disobeyed God.
காயின் தேவனுக்கு கீழ்ப்படியாமல்
போனார். Adam and Eve disobeyed God.
ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமல்
போனார். Adam and Eve were not cursed.
ஆதாமும் ஏவாளும் சபிக்கப்படவில்லை.
காயின்
சபிக்கப்பட்டார்.
Why?
ஏன்?
Adam's sin and Cain's sin are different.
ஆதாமுடைய பாவமும் காயினுடைய பாவமும் வித்தியாசமானது.
When Adam and Eve sinned,
ஆதாம் ஏவாள் பாவம்
செய்து ஹர்ட் தம்செல்வ்ஸ்.
அவர்கள் தங்களை தங்களை கெடுத்துக்கொண்டார்.
They didn't hurt anybody else.
வேறு யாருக்கும் தீமை செய்யவில்லை.
They didn't hurt the angels.
தூதர்களுக்கு தீமை செய்யவில்லை.
But when Cain sinned,
காயின் பாவம்
செய்து not only hurt himself,
அவன் தன்னை தானே கெடுத்தது மட்டுமல்ல,
he hurt Abel.
அவன் ஆபேலையும் காயப்படுத்தி.
See, that's the difference between Adam's sin and Cain's sin.
ஆதாமின் பாவத்துக்கும் காயின் பாவத்துக்கும் இதுதான்
வித்தியாசம். Very important to see this. Genesis 3 type of sins and Genesis 4 type of sins.
ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் உள்ள பாவத்தினுடைய விதமும் ஆதியாகமம் 4 அதிகாரத்தில் உள்ள பாவத்தினுடைய ரகத்தையும் பார்க்க வேண்டும்.
There are certain sins where you harm only yourself.
சில பாவங்களை செய்து உன்னை நீனே கெடுத்துக் கொள்கிறாய்.
When you smoke and destroy your lungs, you are destroying yourself.
நீ புகை பிடிக்கிற பழக்கம் வைப்பாய் என்று சொன்னால் உன்னையே உன்னுடைய நுரையீரலை கெடுத்துக் கொள்கிறாய். உன்னை நீ கெடுத்துக்
கொள்கிறாய். When you keep on getting drunk, you are destroying your body.
நீங்கள் குடித்துக் கொண்டே இருந்தால் உங்களுடைய சரீரத்தை நீங்களே கெடுக்கிறீர்கள்.
You take harmful drugs, you are destroying your body.
போதைப் பொருளை நீங்கள் எடுத்தால் நீங்கள் உங்களை கெடுத்துக் கொள்கிறீர்கள்.
But when you speak evil about somebody,
ஆனால் வேறு ஒருவரை பற்றி தவறாய் பேசும்பொழுது,
you are destroying him.
நீங்கள் அவருக்கு
his reputation,
அவருடைய நற்பெயரை கெடுக்கிறீர்கள்.
When you cheat somebody,
யாரையாவது ஏமாற்றும்பொழுது,
you are harming another person.
நீ இன்னொரு நபருக்கு தீமை செய்கிறாய்.
See these two type of sins.
இந்த இரண்டு விதமான பாவங்களை
பார்த்து, sins where you only harm yourself.
ஒரு பாவம் உன்னை நீயே கெடுத்துக் கொண்டாய்.
You harm other people.
இன்னொரு பாவம் மற்றவர்களை கெடுக்கிறாய்.
You keep on thinking lustful thoughts.
இச்சையான எண்ணத்தை எண்ணிக்கொண்டே இருந்தால்,
you don't harm anybody else.
நீ வேறு யாருக்கும்
ஹார்ம் செய்யல.
நீ உன்னையே கெடுத்துக் கொள்ளு.
But if you commit adultery, you harm somebody else.
ஆனால் விபச்சாரம் செய்யும் பொழுது நீ வேறு ஒரு ஆளை கெடுக்கிறாய்.
So even though Thinking dirty thoughts is equal to adultery in God's eyes.
ஆகவே தேவனுடைய பார்வையிலே விபச்சாரத்துக்கும் தீமையான எண்ணங்களை இச்சையாய் நினைப்பதற்கும் இரண்டுமே விபச்சாரம்.
One is more serious adultery.
ஒன்று கொடூரமான விபச்சாரம்.
Because you are committing sin with somebody else.
எல்லால் வேறு ஒருவரோடு கூட நீ பாவம் செய்கிறாய்.
In the church in Corinth, the man was put out of the church because he was committing adultery outside.
கொரிந்து சபையிலே ஒரு மனிதன் சபையை விட்டு நீக்கப்பட்டான் என்று சொன்னால் அவன் வேறு ஒரு பெண்ணோடு கூட விபச்சாரம் செய்தான்.
But there may have been many people in Corinth who were committing adultery in their minds. They were not put out of the church.
கொரிந்து சபையிலே தன்னுடைய சிந்தையிலே விபச்சாரம் செய்கிற அனைவரும் இருந்திருக்கலாம். அவர்கள் சபையை விட்டு நீக்கப்படவில்லை.
So we see there are sins which harm only ourselves.
ஆகவே நம்மை மட்டுமே கெடுக்கக்கூடிய பாவம்
மற்றவர்களுக்கு
இருக்கக்கூடிய பாவம் இருக்கிறது.
That's what we see Genesis 3 and Genesis 4.
இதைத்தான் மூன்றாம் நான்காம் அதிகாரங்கள் ஆதியாகமத்திலே பார்க்கிறோம்.
Two types of sins.
இரண்டு விதமான பாவங்கள்.
And in the first type of sin, Adam was not cursed.
முதல் வித பாவத்திலே ஆதாம் சபிக்கப்படவில்லை.
The second type of sin, Cain was cursed.
இரண்டாவது வித பாவத்திலே காயின் சபிக்கப்படவில்லை.
Now let's apply this to our situation.
இப்பொழுது நம்முடைய சூழ்நிலைக்கு இது எப்படி பொருந்துகிறது என்று பார்ப்போம்.
If you hear that somebody in your church is a drug addict,
உங்களுடைய சபையிலே யாரோ ஒருவர் போதை மருந்துக்கு அடிமையாக இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறீர்கள்.
You will be horrified.
நீங்கள் பயந்து நடக்கும்.
This brother is a drug addict.
இந்த சகோதரன் போதை மருந்துக்கு அடிமையாக இருக்கிறானா?
Okay.
சரி.
Now supposing you hear somebody in your church gossips and speaks evil of others.
இப்பொழுது உங்களுடைய சபையிலே இன்னொருவர் அவர் மற்றவர்களுக்கு பார்த்து புறங்கூறுகிறார்.
Tell speaks evil about him behind his back.
அவருக்கு பின்னாக சென்று அவரை பற்றி தீமையாக பேசுகிறார்.
Maybe you do it yourself.
நீங்களும் ஒருவேளை அதை செய்து கொண்டிருக்கலாம்.
But are you horrified?
ஆனால் அதை குறித்து நீ பயப்படுகிறாயா?
Oh, did he backbite against somebody?
ஐயோ, இவர் இன்னொருவரை புறங்கூறி விட்டாரா என்று சொல்கிறீர்கள்.
You don't say that.
நீங்கள் அப்படி சொல்லுவதில்லை.
Why?
ஏன்?
Because you feel a drug addict is worse than a gossiper.
ஏனென்றால் புறங்கூறுவனை காட்டிலும் போதை மருந்துக்கு அடிமையாக இருக்கிறவன் தான் மோசமானவன் என்று நீங்கள் கணிக்கிற கணிப்பு.
Drug addict is committing a sin of the Genesis 3 type.
ஆனால் ஒரு போதை மருந்துக்கு அடிமையாக இருக்கிறவன் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை செய்கிறான்.
He's destroying only himself.
அவன் தன்னைத்தான் கெடுத்துக் கொள்கிறான்.
But a man who gossips is committing a sin of the Genesis 4 type.
ஆனால் புறங்கூறுகிற மனிதன் ஆதியாகமம் நான்காம் அதிகாரத்தில் உள்ள பாவத்தை செய்கிறான்.
He's harming another person like Cain harmed Abel.
காயில் ஆபேலுக்கு தீமை செய்தது போல இங்கே ஒருவன் இன்னொருவனுக்கு
அவருடைய
கண்களிலே பயங்கரமானது எது?
Gossiping is worse than taking drugs.
போதை மருந்தை உபயோகிப்பதை காட்டிலும் புறங்கூறுவது தேவனுடைய பார்வையிலே கொடூரமான பாவம்.
Leave alone taking drugs.
போதை மருந்து எடுப்பதை விட்டுவிடுங்கள்.
Think of a small thing like a sister wearing ornaments.
ஒரு சகோதரி நகை போட்டுக்கொண்டிருக்கிறதை பாருங்கள்.
Does the Bible say a woman should not do it?
ஒரு ஸ்திரீ நகை அணியக்கூடாது என்று வேதம் சொல்கிறதா?
It's very clear in 1 Peter 3 and 1 Timothy 2.
ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் ஒன்று திமோத்தி இரண்டாம் அதிகாரத்தில்
தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. That a woman should not adorn herself with these external things.
இந்த வெளிப்பிரகாரமான அலங்கரிப்பினாலே ஒரு சகோதரி தன்னை அலங்கரிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறது.
But it's not as serious a sin as some other sins.
ஆனால் மற்ற பாவங்களை காட்டிலும் இது சீரியஸான பாவம் அல்ல.
And when a person comes down hard on someone who does that,
இதை செய்கிற ஒருவர் மீது ஒருவர் மிகவும் கடினமாய் வந்து சாடுகிறார்.
And ignores another sister who is gossiping.
அவள் புறங்கூறுகிற இன்னொரு சகோதரியை கண்டும் காணாமல் விட்டுவிடுகிறார்.
You got everything wrong.
நீ தவறாய் புரிந்து கொண்டாய்.
Even if wearing ornaments is disobedience to God's word,
நகை அணிவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவதுதான்.
Maybe that person doesn't have light on it.
அந்த நபருக்கு அதை குறித்து வெளிச்சம் இல்லை.
Even if it is, it's only harming herself.
அப்படியே நகை அணிந்து அலங்கரித்தாலும் அவள் தன்னைத்தானே கெடுத்துக் கொள்கிறாள்.
But think of a person who is gossiping, a sister who is gossiping or speaking evil.
ஆனால் தீமையாய் பேசுகிற புறங்கூறுகிற ஒரு சகோதரி பாருங்கள்.
A sister who won't speak to another person.
அல்லது இன்னொரு நபரத்தில் பேசாமல் இருக்கிற ஒரு சகோதரி.
Sister who's got a grudge against somebody.
அல்லது வேறு ஒரு மீது மனத்தாங்கல் இருந்திருக்கிற ஒரு சகோதரி.
Has a hard attitude towards someone.
இன்னொரு ஒரு மீது கடுமையான மனோபாவம் கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ.
Is a million times worse than wearing ornaments.
நகை அணிவதை காட்டிலும் இந்த பாவமானது லட்சக்கணக்கான மடங்கு கொடூரமாக இருக்கிறது.
How many people understand that?
எத்தனை பேர் அதை விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள்?
I'm not saying you should do this and just avoid that.
இதை நீ செய்ய வேண்டும் அதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை.
We should avoid every disobedience to God's word.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டும்.
And big things.
சிறு காரியமானாலும் பெரிய காரியமானாலும்.
What I'm saying is we need to distinguish between small sins and big sins.
நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் பெரிய பாவத்துக்கும் சின்ன பாவத்துக்கும் நாம் வித்தியாசம் கண்டுபிடிக்க வேண்டும்.
Are there small sins and big sins?
பெரிய பாவம் சின்ன பாவம் என்றும் கூட இருக்கிறதா என்று கேட்கலாம்.
Sure.
கண்டிப்பாக.
All sin is not the same category.
எல்லா பாவங்களுமே ஒரே நிலையிலே வருவதில்லை.
See Matthew chapter 5.
மத்தேயு 5வது அதிகாரம்.
He says if you get angry with somebody, verse 22, you can go to hell.
22வது வசனத்திலே பார்க்கிறோம், நீ கோபப்பட்டால் நீ நரகத்துக்கு போவாய் என்று பார்க்கிறோம்.
And you, if you allow your right eye to lust, verse 29, it finally says you can go to hell.
28வது அதிகாரத்திலே
verse 29.
28வது வசனத்திலே இச்சையோடு பார்க்கிற எவனும்
verse 29.
29வது வசனத்திலே
you can go to hell.
நீ நரகத்துக்கு போவாய் என்று பார்க்கிறோம்.
But then See this in verse 19.
பத்தொன்பதாம் வசனத்திலே பாருங்கள்.
When you disobey one small commandment,
இந்த சிறு கற்பனையிலே நீ மீறுவாயானால்,
you don't go to hell.
நீ நரகத்துக்கு போவதில்லை.
You go to heaven.
நீ பரலோகத்துக்கு போவாய்.
But you'll be lost in heaven.
ஆனால் பரலோகத்திலே நீ சிறியவனாய் இருப்பாய்.
So there itself Jesus says about certain sins that send you to hell.
ஆகவே ஒரு சில பாவங்களை நரகத்துக்கு அனுப்பும் என்று
சொல்கிறார். Certain sins that may allow you still to go to heaven, but you'll be lost in heaven.
ஆனால் சில பாவங்கள் அது சிறியவனாய் இருக்கிறபடினாலே நீ பரலோகத்துக்கு போய்விட முடியும்.
Now a person may be lost in heaven because he or she disobeyed some small commandments.
சிறிய சிறிய கற்பனைகளை மீறினபடினாலே ஒரு நபர் பரலோகத்தில் கடைசி ஆளாக இருக்க முடியும்.
But if you harm other people,
மற்றவர்கள் தீமை செய்யும்
பொழுது, I want to say to you, you're on your way to hell.
நீ நரகத்துக்கு போகிற வழியில் இருக்கிறாய் என்று சொல்ல
விரும்புகிறேன். It's very serious. That's the Genesis 4 type.
இதுதான் ஆதியாகமம் நான்காம் அதிகாரத்தினுடைய பாவம்.
Many people don't realize these two types of sins.
இந்த இரண்டு விதமான பாவங்கள் இருக்கிறது என்று அநேகர் உணர்வதில்லை.
Cursed Cain and said you'll be a wanderer all the rest of your life.
Genesis 4:12. ஆதியாகமம் 4:12 ஆண்டவர் காயினை சபித்து உன் வாழ்நாள் முழுதுமா நீ அலைகிறவனா இருப்பாய் என்று
சொல்கிறார். That's what happens to many Christians. They never get into fellowship. They are wanderers all their life.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு இப்படி தான் நடக்கிறது. அவர்கள் எந்த ஒரு ஐக்கியத்திலே போய் சேருவதில்லை, அலைந்து கொண்டே இருக்கிறார்கள்.
You read the rest of that chapter how his children went astray, his grandchildren went astray.
அவருடைய பிள்ளைகள் எப்படி வழிதவறி போனார்கள், அவருடைய பேர பிள்ளைகள் எப்படி வழிதவறி போனார்கள் என்று மீதி உள்ள அதிகாரத்திலே வாசிக்கிறார்.
All because
they
did not listen to God.
அவர்கள் தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை.
Now let's pray. Is there something God has spoken to you today or in any of the previous sessions?
இன்றைக்கு இதற்கு முன் நடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக தேவன் உன்னோடு கூட பேசி இருக்கிறாரா?
Don't reject it.
தயவுசெய்து நீ அதை
today if you hear his voice, don't harden your heart.
இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள்
என்று வேதம் சொல்கிறது. Speak again and again and again.
மீண்டும் 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 தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார்.
He spoke twice to Cain.
காயின் இடத்துல இரண்டு முறை பேசினார்.
Cain would not listen.
காயின் செவி கொடுக்கவில்லை.
Then God gave up on him.
தேவன் அவனை விட்டு விட்டார்.
God doesn't speak forever.
தேவன் என்றென்றைக்ககு பேசிக்கொண்டே
இருக்க மாட்டார். He is very patient, very long suffering.
அவர் பொறுமையுள்ளவராய் இருக்கிறார், நீடிய சாந்தமுள்ளவராய்
இருக்கிறார். But there's a limit to his patience.
ஆனால் அவருடைய பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு.
He spoke through Noah for a certain time then finally destroyed the world.
நோவாவின் மூலமாய் ஒரு சில காலகட்டத்துக்கு மக்களோடு பேசிக்கொண்டே இருந்தார், கடைசியில் முழுவதும்
அழித்து விட்டார்.
நம்மோடு கூட பேசுகிறார்.
But he may give up on us.
ஆனால் சில சமயத்தில் விட்டுவிட முடியும்.
So let's repent.
ஆகவே நாம் மனம் திரும்புவோம்.
Turn to God now.
இப்பொழுதே தேவனுடைய திரும்புங்கள்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.